விவசாயி சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். நான் அன்னூர் வட்டாரம் அல்லப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்தவன், சிறு விவசாயி. எனது பெயர் கே சி கோபால். நான் கறவை மாடு வளர்ப்பை லாபகரமாக எப்படி செய்வது என்பது பற்றி என்னது அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் 7 கறவை மாடுகள் வைத்துள்ளேன். கறவை மாடு வளர்ப்பு மாத்திரமல்ல, எந்த ஆடு வளர்ப்பாக இருந்தாலும் சரி, கோழி பண்ணையாக இருந்தாலும் சரி, எதற்கு முதலில் ஒரு பயிற்சியை எடுத்துக்கொள்ள வேண்டும். பயிற்சி, முயற்சி, நம்முடைய பலம், பலவீனம், அப்புறம் விற்பனை வாய்ப்பு, இதன் அடிப்படையில் நாம் ஒரு தொழிலை தொடங்க வேண்டும். கறவை மாடுவை பொறுத்தவரை பார்க்கும்போது நாம் அதில் 5 கட்டமாக பிரித்துக் கொள்ளலாம். இப்போ தீவனம் விற்கிற விலைக்கு மக்காச்சோளம், புண்ணாக்கு, தவிடு இதையெல்லாம் வெளியிலிருந்து வாங்கணும்னா நம்மளுக்கு கட்டுப்படி ஆகாது. கறவை மாடு வளர்ப்பில் பெரும்பங்கு வந்து தீவன பொருளாதாரம் வைக்கிறது. 65% அதில் நாம் செலவு பண்ணுறோம். அதனால முதலில் திட்டமிட்டு பசுந்தீவன பயிர்களான கோமோனு, கோணாலு ஆகிய பயிர்களை முதலில் நாம் நம்முடைய நிலத்தில் நம்முடைய தண்ணி வசதிக்கு ஏற்ப நாம் சாகுபடி செய்து கொள்ள வேண்டும். என்னை பொறுத்தவரையில் ஒரு கறவை மாட்டுக்கு 10 சென்ட் பரப்பளவு இருந்தால் கோணாலு கம்பு நாப்பி ரோட்டு பயிரிட்டோம்னால் ஆண்டு முழுவதும் நம்மளுக்கு ஒரு கிடைக்கும். அந்த வகையில் கணக்கிட்டு ஒரு மாட்டுக்கு 10 சென்ட் என்றால் ஒரு 6 மாடுனா ஒரு 60 சென்ட்னால் அந்த பசுந்தீவன பயிர்களை பயிரிட வேண்டும். இந்த வரப்போரங்களில் வந்து சுபா புல், அகத்தி இதையெல்லாம் பயிரிட்டுக்கலாம். 300 பகுதி வந்து 800 பகுதியில் வந்து மக்காச்சோளம், சோளம் இதையெல்லாம் நாம் பயிரிட்டோம்னால் சுழற்சி முறையில் கலந்திடுவதற்கு சௌகரியமாக இருக்கும். அதுபோக இந்த கடலை கொடி, மானாவாரி நிலங்களில் பயிரெடுக்கின்ற அந்த சோளத்தட்டு இதுகளெல்லாம் நாம் முதலே போர் போட்டுக் கொள்ள வேண்டும். ஆக ஒரு பண்ணையை ஆரம்பிப்பதற்கு முன்னால் தீவன பயிர் சாகுபடியை முதலில் ஆரம்பித்துக் கொள்ள வேண்டும். அடுத்த கட்டமாக நம்ம கொட்டகை பராமரிப்பு. கொட்டகை வந்து நல்ல வெப்ப அழற்சியை தாங்கக்கூடியதாக இருக்க வேண்டும். மாடுகளுக்கு வந்து வெப்ப அழற்சி வந்து ஏற்படக்கூடாது. அதாவது சூரிய ஒளி வந்து நேரடியாக மாடுகளை தாக்காத வகையில் கிழக்கு மேற்க நீளவாக்கில் கொட்டகை அமைத்துக் கொள்ள வேண்டும். அந்த சிமெண்ட் கான்கிரீட் தரை வந்து வளவளப்பாக இல்லாமல் சற்று கரடுமுடாக இல்லாமல் அதில் அமைத்து அதில் சிறு சிறு கோடுகள் போட்டால் தண்ணீர் தேங்காது. அதாவது 40 இன்ச்சுக்கு 1 இன்ச் வாட்டம் என்ற வகையில் இருந்தால் நல்லா இருக்கும். அதாவது ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்து ஊற்றணும்னா அந்த தண்ணி வந்து வடிகாலில் போய் சேர்ந்து போயிடணும். இப்போ அந்த வடிகால் வந்து அதுவும் சரியான அளவில் அமைத்து அந்த வடிகால் விழுகின்ற தண்ணீர், சிறுநீர் இவங்க இதெல்லாம் சிறுநீர் எல்லாம் ஒரு தொட்டியில் சேகரித்து அதையே பசுந்தாள் பயிர்களுக்கு நான் ஸ்தானத்துடன் கலந்து தண்ணீர் பாய்ச்சும் போது விடுகிறேன். அதனால் அறுவடை வந்து சுலபமாக இருக்கிறது, சீக்கிரம் வருகிறது, சத்துள்ள தீவனம் கிடைக்கிறது. ஒரு வகையில் இயற்கை முறையும் கூட சொல்லலாம் என்றால் ரசாயனம் நான் விடுவதில்லை. இப்படி இது தீவன பராமரிப்பு. அடுத்தது மாடு வாங்கும்போது நம்ம கவனிக்கணும். அது வந்து நான் காலப்பட்டி ஆராய்ச்சி நிலையத்தில் பயிற்சி எடுத்துக்கொண்டேன். அங்கு கால்நடை ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிலையம் இருக்கிறது. 2 நாள் பயிற்சி சிறந்த முறையில் கொடுத்தாங்க. அது பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஒரு மாடு வாங்கும்போது 2வது நிலையத்து மாடாக வாங்கினது நல்லது. கறந்து 3 வேளையும் கறந்து பார்த்து வாங்கணும். மாட்டுக்கு கலப்பின மாடானா திமிழ் இருக்கக்கூடாது. மூக்குத்துவாரம் பெருசாக இருக்க வேணும். தோல் பார்த்தா நல்லா பளபளப்பாக இருக்கணும். குறிப்பாக வால் நீண்டிருக்க வேண்டும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காம்பு வந்து மெயின் முக்கியமாக கவனிக்க வேண்டும். காம்பு வந்து ஒரே சீராக இருக்க வேண்டும். 4 சதுரவடிகள் இருக்க வேண்டும். ஒரே நிலத்தில் இருக்க வேண்டும். ரொம்ப சின்ன காம்பாக இருந்தால் வந்து பின்னால் ஈனும்போது வந்து மடி வைக்க வரவுக்கு வாய்ப்பு என்று அவர்கள் சொன்னார்கள். அதை நாம் விவசாயிகள் வளர்ப்பவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த மாடுகள் தேர்வு செய்யும் போது இதை முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டும். கலப்பின மாடுகள் தான் பெரும்பான்மையான விவசாயிகள் ஜெர்சி, ஓஸ்டின், பிரிசின்லாம் வாங்குகிறார்கள். எல்லா மாடுகளுக்கும் இந்த மேற்கூறிய அந்த அம்சங்கள் பொருந்தும். கலப்பின மாடுகளுக்கு பெரும்பாலும் இதுதான் இன்றைக்கு லாபகரமாக பால் விற்பனைக்கு அதிக பால் கறப்பதற்கு நாம் இதைத்தான் அனுசரிக்க வேண்டும். தீவன பயிர் செஞ்சிட்டோம், கலப்பின மாடுகள் வாங்கிட்டோம். 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி மாடு வாங்கணுங்க. ஒரே முட்டை நாம் வாங்கணும்னா அது ஒரே முட்டை வத்தி ஒரே முட்டை பால் கிடைக்காம போயிடும். கொஞ்சம் இடைவெளியில் வாங்கினா சீரான பால் உற்பத்தி நம்மளுக்கு கிடைக்கும். பண்ணையும் அதாவது லாபகரமாக இருக்கும். பின்பு இந்த எப்போது மாடு வாங்கணும்னா சினைக்கு வரும். அதாவது 26 நாளைக்கு ஒரு வாட்டி சினைக்கு வரும். அப்படி வரும்பொழுது சினை மாடு முதலில் சினைக்கு வருதுன்னு வச்சுட்டோம்னா முதல் சினைக்கு வரும்போது அதை ஊசி கருவூட்டல் செய்யக்கூடாது. செய்கை முறையில் அடுத்த 60 நாளில் செய்ய வேண்டும். அப்போதான் அந்த ஓவரையில் இருக்கும் சினை முட்டை நாதவிந்து குழாய்கள் போவதற்கு வாய்ப்பு இருக்கும். அதுக்கும் காரணம் மைய சிறந்த தருணத்தில் சினை ஊசி போட வேண்டும். அதாவது காலையில் சினைக்கு வந்தால் மாலையிலும், மாலையில் சினைக்கு வந்தால் காலையிலும் சினை ஊசி போட வேண்டும். அது ரொம்ப முக்கியங்க. சினை மாடு பராமரிப்பில் கடைசியில் அப்புறம் 2 மாசத்தில் கடைசி 7 மாசம் ஒரு 305 நாள் 306 நாள் பால் கறக்குதுன்னா கடைசி 2 மாசம் வர்த்தக்கிறவை அதாவது பாலை படிப்படியாக நிறுத்தணும். அதுக்கு முதல்ல கலப்பு தீவனத்தை நிறுத்தணும், அப்புறம் பசுந்தீவனத்தையும் நிறுத்திடணும், அப்புறம் ஒருவேளை கறக்கணும், அப்புறம் படிப்படியாக அந்த கறவை வத்தி போகும். அப்புறம் பின்னால் வந்து பழையபடி கலப்பு தீவனம் பசுந்தீவனம் எல்லாம் அதை போட்டு பராமரிக்கணும். அப்புறம் அடுத்தது கன்று, இன்றைய கன்று நாளை பசு அப்படிங்கிற மாதிரி கன்று பராமரிப்பு முக்கியம். அது சீம்பால் வந்து அதனுடைய இடையில் 1/10 கொடுக்கணும். சீம்பால் ரொம்ப முக்கியமாக கொடுக்கணும். அடுத்தது கரை அதை கன்று குட்டியை குடற்புழம் நீக்கம் செய்யணும். முறையான கலப்பு தீவனம் அது எல்லாம் ஒரு 2-3 மாசமானவுன்னா இதே முறையை கவனிச்சோம்னா இன்றைய கன்று நாளை பசுங்கிற மாதிரி அந்த கடாரி கன்று கிடைச்சுன்னா நம்மளுக்கு பண்ணையில் லாபகரமாக இருக்கும். அடுத்து பார்க்கும்போது மாடுகளில் நோய்கள் பராமரிப்பு முக்கியம். அதில் பார்த்தீங்கன்னா கோமாறு நோய், கால்சப்பி அப்படிங்கிற இது, அடைப்பான், தொண்டடைப்பான் இப்படியெல்லாம் வரும். இதுக்கெல்லாம் கால்நடை மருத்துவரின் ஆலோசனை பேரில் நம்ம அப்பப்போ தடுப்பூசி போட்டுக்கணும். நம்ம பண்ணைக்கு கால்நடை மருத்துவர் வந்து அடிக்கடி வந்து போகிற மாதிரி நாம் ஒரு கான்டாக்ட் ஒரு தொடர்பு வச்சுக்கணும். குறிப்பாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தாதுப்பு கலவை வந்து கறவை மாடுகளுக்கு கன்றுகளுக்கெல்லாம் கொடுக்கணும். அதில் வந்து கொடுக்கும்போது பின்னால் வந்து பால் ஜுரம் ஏற்படாது. ஏன்னா கால்சியம் சத்து கன்று ஏனுடன் ரத்தத்தில் குறையுது, அதனால் எலும்புகளுக்கு போவது தடை கிடைக்கிறது இல்லை. அதனால் இந்த பால் ஜுரம் ஏற்படும். அதனால் முன்கூட்டியே இந்த தாதுப்பு கலவை வந்து தினமும் ஒரு 40 கிராம் பெரிய மாடாக இருந்தால், சிறிய மாடாக இருந்தால் 30 கிராம், அதாவது டேபிள் இந்த ஸ்பூனில் ஒரு 4 ஸ்பூன் அல்லது 3 ஸ்பூன் நாம் கொடுத்துட்டு வரணும். அந்த தாதுப்பு கலவை கொடுக்கறதுனால நம்மளுக்கு கரிச்சது ஏற்படாது, பால் ஜுரம் வராது, சினை தரிக்கிறவங்க வந்து சீராக இருக்கும். அதாவது அந்த இடைவெளி வந்து கரெக்டாக உற்பத்தி திறன் அதிகமாகும். இதனால் இந்த தாதுப்பு கலவை கண்டிப்பாக நாம் கொடுக்கணும். அப்புறம் இதெல்லாம் செஞ்சிடறோம். அப்புறம் பசுந்தே ஒரு 10 லிட்டர் கறக்க மாட்டுக்குன்னா 4.5 கிலோ கலப்பு தீவனம் கொடுக்கணும். நாம் இதோட தவிடு மக்காச்சோளமெல்லாம் நாம் எங்கள் பண்ணையத்தில் நாங்களே விளைவிச்சிக்கிறனால அதை நாங்கள் அம்பளி காய்ச்சி கொடுக்குறோம். இப்படி சமசீர் வேகத்தில் தீவனம் கொடுத்தோம்னா மாடு ஆரோக்கியமாக இருக்கும். மாடு எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்குதோ அந்த அளவுக்கு சில நோய்கள்லாம் வராது. சினை மாட்டு வந்துங்க குறிப்பிட்ட ஒரு 7-8 மாதம் ஏன்றதுக்கு ஒரு மாதம் இருக்கும்போது தனியாக பிரித்து அதைய கட்டி வைக்கிறது நல்லது. தனியாக கவனம் செலுத்தணும், அதுக்கு கட்டுதல் எல்லாம் சுத்தமாக வச்சுருக்கணும். அந்த சமயத்தில் நாம் நல்லா கவனிக்கணும். அந்த ஏன்றதுக்கு ஒரு வாரத்துக்கு மேலே தவிடு கொடுத்தா அந்த வந்து அதாவது சாணி வந்து நல்லா போடணும்னு கருத்து சொல்கிறாங்க. கலத்தியவனும் சேர்த்து கொடுக்கணும். 1-2 கிலோ 1 கிலோ மட்டும் சேர்த்து கொடுக்கறது நல்லது. ஏன்னா கடைசி 2 மாதத்துல தான் கன்றுக்குட்டி வந்து நல்லா ஊறி அதனுடைய இடையை அதிகரிக்குன்னு சொல்கிறாங்க. நல்ல கன்றுக்குட்டி வந்து 27 கிலோ 30 கிலோ கலப்பின பசுக்களுடைய இடை இருக்கும் அப்படின்னு ஒரு மதிப்பீடு. அதனால் சினை மாடு பராமரிப்புங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம எப்படி நம்ம தாய்மார்கள் கர்ப்ப காலத்தில் நாம் கவனிக்கிறோமோ அது மாதிரி மாட்டையும் நாம் கவனிக்கணும். அப்புறம் வந்து சினை அந்த குறிப்பிட்ட காலத்தில் ஈனுதுன்னு வைங்க, அப்போ வந்து அதை நம்ம கவனிச்சுட்டு இருக்கணும். அந்த நஞ்சு கொடி வந்து 1-2 மணி நேரத்துக்குள்ளே விழுகணும். அந்த இந்த முறைப்படி நம்ம இந்த தீவன பராமரிப்பு இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தோம்னா சினை அந்த நஞ்சு கொடி உள்ளே தங்காது. அதையை நல்லா அதையை மெயின்டைன் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கடைசி பால் வற்ற காலத்தில் ஒரு வத்தும்போது கொஞ்சம் மடி வீங்கி பால் அந்த பால் மடி நோய்ங்கிற வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வராமல் கொஞ்சம் படிப்படியாக அந்த சமயத்தில் கவனிக்கணும். கால்நடை மருத்துவரை ஆலோசனை பண்ணிக்கணும். கன்று இயன்ற ஏனவிற்பாடு 1-2 வாரத்துக்குள்ளேயோ ஆரம்பத்திலேயோ கூட மடி நல்ல அதிகமாக பால் கறக்கிற மாட்டுக்கு மடி நோய் வர வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நம்ம என்னமோ அப்படி வந்துருச்சுன்னா பொட்டாசியம் பெர்மாங்கனேட் 1 சிட்டிகை 1 லிட்டர் தண்ணியில் கலந்து அதை நாம் மடியை சுத்தமாக கழுவணும். அப்புறம் ஒரு வெள்ளை துணியில் தொடச்சிடணும். மெயினாக பால் கறந்த உடனே அந்த மாடு ஏன்னா பால் அதனோட வெயிட் வந்து எல்லாம் அந்த பாலில் 10 லிட்டர் 15 லிட்டர் கறக்கும்போது உடனே சில மாடுகள் அதிகமாக கறக்கிற மாடுகள் வந்து படுக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். அந்த பால் மாடியினுடைய காம்புகள் வந்து 1-30 நிமிஷம் திறந்திருக்கும். அந்த சமயத்தில் படுத்துன்னா தரையில் இருக்கிற பாக்டீரியா கிருமிகள் உள்ளே போய் மடி நோய் ஏற்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் பால் கறந்த உடனே மாடு படுக்கிறதுக்கு விடக்கூடாது. உடனே பசுந்தீவனமும் என்ன அதைய அதுக்கு நாம் போட்டுடணும். ரெண்டாவது கட்டுதல் சுத்தமே சோறு போடுங்கிறது உண்மை. அதாவது பண்ணையில் வந்து கட்டுதரை சுத்தமாக இருக்கணும், நல்லா கழுவி கிருமி நாசினி கொண்டு கழுவி ப்ளீச்சிங் பவுடரும் போல லைசால் இப்படிங்கெல்லாம் கிரிமினாஸ்லாம் இருக்குது, அதை கொண்டு நல்லா கழுவி தரையை சுத்தமாக வச்சுருக்கணும், சிறுநீர் தேங்கக்கூடாது, நல்லா காற்றோட்டமாக இருக்கணும். வெயில் காலத்தில் ஆரம்பத்திலேருந்தே ஒவ்வொரு படியாக ஒவ்வொன்றும் ஒரு ஒரு சங்கிலி தொடர் மாதிரி ஒவ்வொன்றுமும் ஒன்று தொடர்புடையுது. ஆரம்ப காலத்திலேருந்து நம்ம அந்த காற்றோட்ட வசதி, வெப்பளச்சி இதிலெல்லாம் மாடுகளை பாதுகா அப்படியே படிப்படியாக பார்த்துட்டு வந்தால் தான் அந்த மடி நோய் மெயினாக வராது. நம்ம ஆரம்பத்திலேருந்து அந்த வெப்ப அயிற்சியிலையோ இது மாதிரி காற்றோட்டம் இல்லாத இடத்துல வளர்த்திட்டு வந்தோம்னா அந்த ஸ்ட்ரெஸ், ஏன்னா அது வந்து கலப்பின பசுக்கள் வந்து சீதோஷ நிலையை கொஞ்சம் குறைச்சிக்கணும். அதனால உள்ளே வந்து அந்த சமயத்தில் மாடுகள் மேலே வெயில் காலத்தில் தண்ணி ஊற்றணும், தண்ணியை தெளிக்கலாம், இது மாதிரிலாம் கையாளணும். அப்போ வெப்பளச்சிலிருந்து நாம் காப்பாற்றணும். இப்போ மடி நோயிலால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 1500 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுது, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 250 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுது. இது வந்து மறைமுகமான லாஸ் நம்மளுக்கு. அப்படி ஏற்படும் போது பால் உற்பத்தியும் குறையுது, அப்படி பார்க்கும்போது நம்முடைய பொருளாதார இழப்பு அதில் இருக்குது. அதனால மடிநோய் நாம் வராம காப்பதற்கு வருமுன் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும் என்பது வள்ளுவர் வாக்கு. அதனால வருமுன்னே நாம நான் சொன்ன இந்த நடைமுறைகள்லாம் கால்நடை மருத்துவரின் ஆலோசனையோட நாம செஞ்சுட்டு வந்தோம்னா சுத்தமான பால் உற்பத்தி செய்யணும். இப்படி எல்லாம் செஞ்சு நாம் செஞ்சுட்டு வந்தோம்னா பண்ணை வந்து லாபகரமாக இருக்கும், ஒன்றும் அதில் பிரச்சனை இருக்காதுங்க. பால் கேன அதுவும் இல்லாமல் தொட்டியில் வந்து அங்கங்கும் புதைச்சி வச்சிருப்போம் இல்லை, அது வந்து பூஜானம் பட அது வந்து இருக்க ஒரு இது பண ஈரம் பூஜான மாதிரி படர்ந்துருக்கு பாசி மாதிரி, அது வந்து நீக்கிட்டு கல் சுண்ணாம்பு கொண்டு அடிக்கடி சுண்ணாம்பு பூசிக்கணும் தொட்டியில், அப்போ அது தண்ணி வந்து சுத்தமாக இருக்கும். அப்புறம் வந்து ஒரு கரை மாட்டுக்கு 45 லிட்டர் 60 லிட்டர் வந்து தண்ணி தேவைப்படும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சுகாதார முறைப்படி பார்க்குறோம், அந்த கையை வந்து முதல்ல நாம் பால் கறக்கறதுக்கு முன்னால் நம்ம கையை வந்து பொட்டாசியம் பரமாட்டு இதுலேயோ அல்லது ஏதோ கிருமிநாசினி கொண்டு நல்லா கழுவிக்கணும். இப்போ மடி நோய் ஒரு மாட்டுக்கு வந்துன்னா அந்த கறவையை வந்து கடைசியில் தான் கறக்கணும். அப்புறம் அந்த கேனுகள்லாம் நல்லா ப்ளீச்சிங் பவுடர் கொண்டோ அல்லது நல்ல வெந்தண்ணி அது ஒரு கிருமிநாசினி நல்ல சூடான தண்ணி கொண்டு நல்லா கழுவி எல்லாம் கேன் வந்து பால் கேன் வந்து சுத்தமாக இருக்கணும், கையும் சுத்தமாக இருக்கணும், மாடு மடியும் நல்லா சுத்தமாக இருக்கணும், எல்லாம் சுத்தமாக இருந்து நாம் அந்த கறவையை முறைப்படி கறந்து வச்சிருக்கணுங்க. அப்போ தான் சுத்தமான பால் உற்பத்தி நம்மளுக்கு கிடைக்கும். பால் கறந்த விற்பாடு முடிஞ்ச அளவுக்கு உடனே விற்கிறது நல்லது. நேரடி விற்பனை இருந்தால் விற்பனை உள்ளவர்கள் அது மாதிரி நேரடியாக விற்பனை செஞ்சாங்கன்னா நல்ல லாபம் கிடைக்கும். முடியாத போக்குவரத்து வசதி இது மாதிரி நம்ம கிராமத்தில் கொஞ்சம் முடியாதவங்க ஆவின் பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கத்துக்கோ அல்லது அவங்களுடைய வசதியை பொறுத்து பிரைவேட்டும் நிறைய இருக்குது, அதை பொறுத்து விற்பனை செய்யலாம். இப்படி அப்புறம் பண்ணை பதிவேடு முக்கியம். நாம இந்த மாடு எப்போ சினைக்கு வந்தது, எப்போ கண்டுகளுக்கு குடப்புல நீக்கு செஞ்சோம், எப்போ சினை ஊசி போட்டோம், எந்தெந்த நோய் வந்தது, என்னென்ன தீவனம் போட்டோம், அப்போ பண்ணை பொருளாதாரம், மாட்டினுடைய நோய் பராமரிப்பு, சினை பிடிக்கும் தன்மை, இப்படி ஒட்டுமொத்தமாக அந்த பண்ணை பதிவேட்டில் தனித்தனியாக நாம் எழுதி வச்சுட்டு அப்பப்போ பார்த்தோம்னா நாம் என்னென்ன செய்ய தவறிட்டோம், என்னென்ன செய்யணும், செய்ய தவறியது, செய்ய வேண்டியது, இப்படி எல்லாமே நம்மளுக்கு அதிலிருந்து நம்முடைய அனுபவத்திலேயே நாம் தெரிஞ்சுக்கலாம். இப்படி விஞ்ஞான முறைப்படி வணிக ரீதியில் மாடு வளர்த்தா தான் நம்மளுக்கு லாபகரமாக இருக்கும். மதிப்பு கூட்டிய பொருள் பாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நகைச்சுவையாக சொன்னால் கூட பருப்பு இல்லாத கல்யாணம்னு சொல்லுவாங்க, ஆனால் இன்னைக்கு ஐஸ்கிரீம் இல்லாத ஃபங்க்ஷனே இல்லை. அது கல்யாணம் இது இதாக இருந்தாலும் சரி, வேறு ஃபங்க்ஷன் பர்த்டே ஃபங்க்ஷன் இப்படி அரசு விழாக்கள் தனிப்பட்ட பெரிய பெரிய இந்த விழாக்கள் பார்த்தீங்கன்னா முக்கியமாக அந்த இரவு அந்த கோடை காலத்தில் குறிப்பாக ஐஸ்கிரீம் இல்லாத இதே இல்லை. பால் மதிப்பூட்டி பொருள் பார்க்கும்போது ஐஸ்கிரீம், பால் கோவா, பன்னீர், குலோப் ஜாமூன் இப்படி மதிப்பூட்ட பொருள்களாக நாம் குறிப்பாக நகரப்புறத்தில் இருக்கிறவங்க இது மாதிரி மதிப்பூட்ட பொருளாக செஞ்சு விற்றோம்னா நம்மளுக்கு அது சிறு தொழிலாக மாதிரி தான் இருக்கும், சுய வேலை வாய்ப்பும் ஆண்டு முழுவதும் கிடைக்கும், நம்மளுக்கு வந்து ஒரு உபரி வருமானம் கிடைக்கும், நம்ம வாய்ப்பு இருக்குது. பண்ணை லாபகரமாக நடக்கிறதுங்கிறது வந்து நாம் இந்த விஞ்ஞான முறைப்படி எல்லாம் தொழில்நுட்பங்களும் கையாடுறது ஒன்று. ரெண்டாவது அந்த பால் உற்பத்தி திறன், காஸ்ட் ஆஃப் மில்க் ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், அதாவது பால் உற்பத்தி திறன் அந்த மாடுகளில் சில ஒவ்வொரு மாடும் ஒவ்வொரு விதமாக அந்த உற்பத்தி திறனும் கொண்டிருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த தீவன பராமரிப்பு முறையில் சமச்சீராக நாம் கண்டிப்பாக கையாண்டோம்னா நம்முடைய பால் உற்பத்தி திறன் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அது 4 மாடா 5 மாடங்கிறது பிரச்சனை இல்லை, அந்த மாடுகள் வச்சிருக்கிறது தகுந்த மாதிரி நாம் அதை பராமரிக்கணுங்க.